ഓം നമോ ഭഗവതി ശ്രീ അരവിന്ദായ. ഭഗവാൻ ശ്രീ അരവിന്ദർക്ക് അലിപ്പൂർ സിറൈച്ചാലൈ പല സിദ്ധികളെ സിദ്ധിക്കും ഇടമാക ആനത്. ഇവുലകിൽ അനൈത്തിലും ഉറൈപവൻ വാസുദേവനേ എൻപതെ അറിവുപൂർവമാക അല്ലാമൽ അനുഭവപൂർവമാകും പെട്ടാർ എൻപതെ സെൻട്ര വാരം പാർത്തോം. അലിപ്പൂർ വഴക്ക് പറ്റിയ പൽവേറെ സ്വാരസ്യമാണ് തകവുകളെയും അന്ത അലിപ്പൂർ സിറൈവാസമേ അവർക്ക് എവ്വാറു ഇറവൻ ഒരു തവച്ചാലയാ ആക്കിനാൻ എൻപതെയും ഇപ്പോഴും പാർക്കലാം. മുതലിൽ വലി എവ്വാറു ആനന്ദമാക ആകുന്നത് എൻപതെ വിവരിക്കാർ. ഡിവൈൻ റാപ്ചർ, ദൈവീക ആനന്ദത്തെ വലി വേദന ഇവറ്റിൻ മൂലമാകവും പെറ മുടിയും എൻപതെ ഭഗവാൻ ഇവ്വാറു സൊല്കാർ. ദൈവീക ആനന്ദത്തെ പൊറത്തവരയിൽ തലയിൽ അല്ലെങ്കിൽ കാലിൽ അല്ലെങ്കിൽ വേറെ എങ്കേനും ഒരു ചിന്ന അടി ഇവറ്റെ തൂല വകയിലാണ് വേദനയൻ പേരാനന്ദമാക പെറ മുടിയും അല്ലെങ്കിൽ വലിയുടൻ ആനന്ദം അല്ലെങ്കിൽ തൂയ പരുവുടലുക്കാണ് ആനന്ദം. നാൻ അടിക്കടി എനക്ക് നാനേ വലുക്കട്ടായമാക ഇന്ത പരിശോധനയെ ചെയ്തു പാർത്തിരിക്കേൻ. അതിൽ നല്ല വിധത്തിൽ തേർച്ചയും പെട്ടിരിക്കേൻ. അലിപ്പൂർ സിറയിൽ ഇരുന്നപോലെ ഭയങ്കരമാണ് ചില സിവപ്പ് എറുമ്പുകൾ എന്നെ കടിത്തന. അപ്പോഴുതാൻ വലിയും ഇൻപമും നമ്മുടെ ഉണർവുകളിൻ പഴക്കങ്ങൾ എൻപതെ അദൃഷ്ടവശമാക കണ്ടറിന്തേൻ. അവർ അലിപ്പൂർ സിറൈച്ചാലയിൽ ഇരുന്നപോലെ നടന്ന മറ്റൊരു സംഭവം. ഒരു സമയം ഒരു സിറയിൽ ഒരേ അറയിൽ ചില ഇളം സിറൈ കൈതികളുടെ ഭഗവാൻ ഇരുന്നാർ. അന്ത കൈതികൾ അനവരും ഇളഞ്ഞാൽ എപ്പോഴും ഒരേ പാട്ടും ആട്ടമുമാകത്താൻ ഇരിക്കും. ആനാൽ ശ്രീ അരവിന്ദരോ അങ്ങ് നടക്കും എതെ പറ്റിയും സിറിതും കണ്ടുകൊള്ളാമൽ അതിനാൽ ബാധിക്കപ്പെടാത്തവരായ ഇരുന്നാർ. അവർ ഒരു മൂലയിൽ തന്നുടേ യോഗ സാധനയിൽ ആഴ്ന്നിരുന്നാർ. ഒരു നാൾ അന്ത ഇളഞ്ഞാൽ അനവരും ഒന്ന് കൂടി ശ്രീ അരവിന്ദരിടം മുഖ്യമായ കേൾവി ഒന്നെ കേൾക്ക തലപ്പെട്ടനർ. അവരുടെ സന്ദേഹം ഇതുതാണ്: എപ്പടി അരവിന്ദ ബാബുവിന് തലമുടി മറ്റും ഇവ്വളവ് പളവളപ്പാക ഇരിക്കുന്നത്? അവർക്ക് മറ്റും എങ്കിരുന്ന് എണ്ണ കിടക്കുന്നത്? നമുക്കെല്ലാം ഒരു സൊട്ട് കൂടെ കിടപ്പതില്ലയേ. ഇത് ഒരു പെരും പ്രച്ചനൈ. ഇതർക്ക് അവർക്ക് വിടൈ തെരിയ വേണ്ടും. ആനാൽ എന്നാ ചെയ്യത്? യാരേനും ഒരുവർ സെൻറ്റ് അവരിടം കേൾക്ക വേണ്ടും. ആനാൽ എവരും അവരിടം കേൾക്ക സെൻറ്റ് കേൾക്ക തയ്യാറാക ഇല്ലേ. അപ്പോഴുത് 16 അല്ലെങ്കിൽ 17 വയത് മതിക്കത്തക്ക ഇളഞ്ഞൻ ഒരുവൻ சொன்னான், நான் போகிறேன் என்று. അവൻ ശ്രീ അരവിന്ദരിടം സെൻറ്റ്, സാർ, ഉങ്ങളുടെ തലമുടി മറ്റും എപ്പടി ഇവ്വളവ് പളപളപ്പാക ഇരിക്കുന്നത്? തങ്ങൾക്ക് മറ്റും എങ്കിരുന്ന് എണ്ണ കിടക്കുന്നത് എന്ന് കേട്ടാൻ. ശ്രീ അരവിന്ദർ അവനുടേ തോളിൽ കയ്യെ വെച്ച് മിക അമേദിയാക ഇനിമയാക சொன்னார், എണ്ണയാ നാൻ എതും ഉപയോഗിപ്പതില്ലയേ എന്നാൽ. ആനാൽ ഉങ്ങൾ തലമുടി പളപളപ്പാക ഇരിക്കേ. ആം, അത് പളപളക്കുന്നത് എന്നുടേ യോഗ പയർച്ചിയാൽ എന്നാൽ. அந்த இளைஞன் திருப்தியுடன் சென்றான். நீதிமன்றத்தில் சாட்சிக்கூண்டில் நிற்கும்போது அரவிந்த பாபுவின் கண்கள் கண்ணாடியால் செய்யப்பட்டவை போல ஒரே நிலைத்த பார்வையுடன் இருப்பதை கவனித்தேன். அவர் கண்களை இமைக்கவும் இல்லை, அசைக்கவும் இல்லை. மனம் அசைவற்று நின்றுவிடுவதை காட்டும் அடையாளம் இது என்று எங்கோ படித்திருந்தேன். நான் இதை வேறு சிலருக்கு சுட்டி காட்டினேன். ஆனால் அதை பற்றி அவரிடம் கேட்க அவர்களுக்கு துணிச்சல் இல்லை. கடைசியில் சச்சின் மெதுவாக அவரிடம் நகர்ந்து சென்று, யோக சாதனை மூலமாக நீர் என்ன பெற்றிருக்கிறீர் என்று கேட்டான். அரவிந்த பாபு பையனின் தலைமீது தன்னுடைய கையை வைத்து கொண்டே புன்முறுவலுடன், நான் எதை தேடிக்கொண்டிருந்தேனோ அதை கண்டுபிடித்து விட்டேன் என்று எழுதுகிறார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடன் அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த உபேந்திரநாத் பந்தோபாத்யாயா. பெரிய சமஸ்கிருத பண்டிதரான பஞ்சனன் தர்க்கசூடாமணியும் அவருடைய சீடர்களும் ஸ்ரீ அரவிந்தர் சிறையில் இருந்த அதே சமயத்தில் சிறையில் இருந்தார்கள். ஒரு நாள் அபினாஷ் பட்டாச்சாரி ஸ்ரீ அரவிந்தரிடம் உபநிடதத்தில் சில பகுதிகளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ அரவிந்தர் விளக்கினார். அபினாஷ் அந்த விளக்கத்தை பஞ்சனன் பாபுவிடம் சொன்னார். அதை கேட்ட அவர், இதோ பார் அபினாஷ், ஸ்ரீ அரவிந்தர் விளக்கியிருப்பதைப் போல் என்னால் விளக்கியிருக்கவே முடியாது என்று சொன்னார். அசாதாரணமானவை, இயற்கைக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்லக்கூடிய சில அனுபவங்கள் அவருக்கு சிறையில் ஏற்பட்டன. ஓவியம் பற்றிய நுணுக்கங்கள் தமக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு கூறுகிறார்: சிற்பக்கலை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் ஓவியக்கலை சம்பந்தப்பட்டவரை ஒன்றும் தெரியாதவனாகவே இருந்தேன். திடீரென ஒரு நாள் அலிப்பூர் சிறையில் தியானித்து கொண்டிருந்த போது நான் என் அறையின் சுவர்களின் மீது சில ஓவியங்களை கண்டேன். அவ்வளவுதான், எனது ஓவிய கண்கள் திறந்து கொண்டன. ஓவியத்தை பற்றிய எல்லாம், ஆம், தூரியை எடுத்து ஓவியத்தை தீட்டும் புறச்செயலை தவிர எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? யோகத்தில் எல்லாம் சாத்தியமே. இவற்றையெல்லாம் விட முக்கியமான நிகழ்ச்சி சுவாமி விவேகானந்தருடைய ஆவி அவரிடம் வந்த நிகழ்ச்சிதான். 2 வார காலத்திற்கு என்னுடைய தனி தியானத்தின் போது விவேகானந்தருடைய குரல் என்னுடன் பேசியதை நான் கேட்டது உண்மைதான். அவர் அங்கு பிரசன்னமாயிருப்பதை நான் உணர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட மிக முக்கியமான ஆனால் ஒரு சிறிய எல்லைக்குட்பட்ட ஆன்ம அனுபவங்கள் பற்றியே அக்குரல் பேசியது. அந்த விஷயம் பற்றி சொல்ல வேண்டியவற்றை எல்லாம் சொல்லி முடித்தவுடன் அது பேசுவதை நிறுத்திவிட்டது. மற்றொரு முறை பகவான் இவ்வாறு கூறுகிறார், நான் விவேகானந்தரை பார்த்ததில்லை. அவருடனான என்னுடைய தொடர்பு சிறையில் ஏற்பட்டது. 15 நாட்கள் அவர் எனக்கு உள்ளுணர்வு இன்ட்யூட்டிவ் தளத்தை பற்றிய விளக்கத்தை அளித்தார். அது உள்ளுணர்வு மனம் அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்டது, அதிமனம் அல்ல. அதிமனத்திற்கான முதல் திறவுகோல் இதுவே. 1909 அலிப்பூர் சிறையில் விவேகானந்தர் இறந்து 7 வருடங்களுக்கு பின் அவர் வந்தார். ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார், சுவாமி விவேகானந்தர் கண்களுக்கு புலப்படும் வடிவில் வரவில்லை, ஆனால் ஒரு சாநித்தியமாக தன்னுடன் 2 வார காலம் இருந்ததாக சொல்கிறார். அந்த சமயத்தில் சுவாமி விவேகானந்தர் உயர் மெய்யுணர்வு ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் பற்றிய விபரங்களை எனக்கு காட்டினார். அதிமனம் சூப்பர் மைண்டு நோக்கி செல்லும் பாதை பற்றி முதன்முதல் எனக்கு குறிப்பு காட்டியவர் விவேகானந்தரே. அந்த குறிப்பு மெய்யுணர்வு ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் எல்லாவற்றிலும் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் காணச் செய்தது. அவர் அதிமனம் என்று கூறவில்லை, சூப்பர் மைண்ட் என்று கூறவில்லை. சூப்பர் மைண்ட் என்னும் வார்த்தை என்னுடையது. அவர் இது இன்னது அது அன்னது என்று மட்டுமே சொன்னார், சுட்டிக்காட்டி விளக்கினார். இதுவே அவர் பின்பற்றிய முறை. 15 நாட்கள் சிறையில் என்னிடம் வந்தார். அதிமனத்திற்கு இட்டு செல்லும் உயர் உணர்வை மெய்யுணர்வை பற்றி என் மனம் நன்கு புரிந்து கொள்ளும் வரை சொல்லிக்கொண்டே இருந்தார். எல்லாம் என் தலையில் நன்கு ஏறும் வரை விடவே இல்லை. நாம் கண்டது வெறும் காட்சியன்று, தியானத்தின் போது ஏற்பட்ட நிதர்சனமான அனுபவம் என்பதை அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். இதை தவிர மோதிலால் ராய்க்கு எழுதிய கடிதம் ஒன்றில் ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு சொல்கிறார், இதையும் நினைவில் வைத்துக்கொள், நாம் ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய வழியில் தோன்றியவர்கள். என் விஷயத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தாம் நேரில் வந்து இந்த யோக பாதையில் என்னை போகச் செய்தார் என்று கூறியிருக்கிறார். 1909 மே மாதம் 6 அலிப்பூர் செஷன்ஸ் நீதிபதி மிஸ்டர் பீச் கிராஃப்ட், இவர் கேம்பிரிட்ஜில் ஸ்ரீ அரவிந்தருடன் படித்தவர், கிரேக்க மொழி தேர்வில் 2 பெற்றவர். அவர் முன்னால் இப்பொழுது நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரோ அதே கிரேக்க மொழி தேர்வில் 1 பெற்றவர். ஸ்ரீ அரவிந்தர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு கூறி அவரை விடுதலை செய்தார் நீதிபதி பீச் கிராஃப்ட். தாம் விடுதலை அடைந்து விடுவோம் என்பது ஸ்ரீ அரவிந்தருக்கு முன்பே தெரியும். இறைவன் அவரிடம் முன்பே சொல்லியிருந்தான், வாக்கு கொடுத்திருந்தான். வெளிப்படையாக ஸ்ரீ அரவிந்தரின் விடுதலை சி.ஆர். தாஸின் உழைப்பிற்கு, வாத திறமைக்கு, சட்ட அறிவிற்கு ஒரு மாபெரும் வெற்றி. பாரத நாடு முழுவதும் இந்த வழக்கில் அக்கறை கொண்டிருந்தது. வழக்கின் போக்கை லட்சக்கணக்கான மக்கள் கவனமாக பின்பற்றி வந்தனர். ஆகவே இந்த வெற்றி சி.ஆர். தாஸுக்கு அகில இந்திய புகழை சம்பாதித்து கொடுத்தது. இங்கு ஒரு குறிப்பை கூற வேண்டும். ஸ்ரீ அரவிந்தருடைய வழக்கை நடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று தாஸ் தயங்கிக் கொண்டிருந்த போது ஓர் உள்ளுணர்வால் உந்தப்பட்ட அவருடைய தாயார் தயங்க வேண்டாம், ஏற்று நடத்து என்று அறிவுறுத்தினாராம். ஸ்ரீ அரவிந்தருடன் தேவவிரத போஸ், நரேந்திர பக்ஷி, நொளினிகாந்த குப்தா, விஜய் நாக், பூர்ணசென் முதலியோரும் விடுதலை செய்யப்பட்டனர். மற்ற குற்றவாளிகள் சார்பில் தாஸ் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அவர்களுள் சிலர் தூக்கு தண்டனை பெற்றிருந்தனர். ஸ்ரீ அரவிந்தருடைய தம்பி பரீன் மற்றும் உல்லாஸ்கர் இருவரின் தூக்கு தண்டனை நாடு கடத்தலாக குறைக்கப்பட்டது. விடுதலை அடைந்த பின் அவர் கல்கத்தாவிலிருந்து சில மைல் தூரம் உள்ள உத்தர்பாரா என்னுமிடத்தில் ஆற்றிய உரையினை ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதற்கு ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டம் கங்கை கரையின் மேற்கு கரையில் நூல் நிலையத்திற்கு கீழ்ப்புறம் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஸ்ரீ அரவிந்தர் ஒருவர்தான் அதில் பேச்சாளர். கூட்டத்தில் சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டனர். அவருக்கு பெரும் குரல் இல்லை. அதனால் எல்லோரும் சித்திர பாவை போல் அசையாமல் அரவமின்றி அவருடைய பேச்சை மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டனர். விடுதலை பெற்ற பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஜூன் மாதம் 19 நாள் கர்மயோகின் என்ற ஆங்கில வார இதழை தொடங்கினார். தேசியம், சமயம், இலக்கியம், அறிவியல், தத்துவம் ஆகியவற்றிற்காக உழைப்பதே கர்மயோகியின் நோக்கமாகும். அதன் தலையங்கங்களுக்கு மேல் கீதையின் இந்த புகழ்பெற்ற வசனம் இடம்பெற்றிருந்தது. தர்மம் மங்கி அதர்மம் போங்கும்போது நான் பிறவி எடுக்கிறேன். அதன் அட்டையில் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய தேரில் தேரோட்டியாக அமர்ந்து அவனை குருக்ஷேத்திர போருக்கு ஓட்டிச் செல்லும் படத்தை போட்டிருந்தார். கீதையின் வாக்கான பணியில் திறனே யோகம் என்பது நோக்கமாக இருந்தது. கர்மயோகின் பத்திரிகையின் தொடக்க இதழ்களில் ஈஷா, கேனா மற்றும் கதா உபநிஷத்துகள் ஸ்ரீ அரவிந்தரால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டன. ஸ்ரீ அரவிந்தரின் பல கவிதைகளும் இதில் வெளியிடப்பட்டன. 1909 ஆண்டு ஆகஸ்ட் 23 நாள் ஸ்ரீ அரவிந்தர் தர்மா என்ற வங்கமொழி வார இதழை தொடங்கினார். தர்மாவின் முதல் இதழின் தலையங்கத்தில் ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு எழுதியிருந்தார். இந்த பத்திரிகையின் தர்மாவின் நோக்கம் சனாதன தர்மத்தை பற்றியும் ஒவ்வொரு இனத்திற்கும் உரிய கடமைகளை செய்தல் பற்றியும் உபதேசிப்பதும் பிரச்சாரம் செய்வதும் ஆகும். நாம் இந்தியர்கள் ஆரியர்களின் வழித்தோன்றல்கள். ஆரிய உபதேசங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் வாரிசுகள். இந்த ஆரியத்தன்மையே நமது இனத்தின், நமது சமூகத்தின் சமயமாகும். ஞானம், பக்தி, அன்பு, துணிவு, வலிமை, பணிவுடைமை இவையே ஆரியனின் முத்திரை குணங்களாகும். மனித இனத்திற்கு ஞானத்தை புகட்டுதல், உயர் குணத்திற்கு சான்றாண்மைக்கு மாசற்ற உதாரணங்களை உலகிற்கு தருதல், மெலிந்தோரை காத்து பலமுடைய கொடியோர்களை தண்டித்தல் இவையே ஆரிய இனத்தின் வாழ்க்கை நோக்கங்கள். இவற்றை உண்மையாக்குவதே அது தனது தர்மத்தை நிறைவேற்றுவதாகும். இன்று நாம் நம்பிக்கையிலிருந்து விழுந்துவிட்டோம். குழப்பத்திலும் தமோ குணத்தின் மயக்க இருளிலும் விழுந்துவிட்டோம். ஆரிய சாஸ்திரத்தையும் ஆரிய ஒழுக்கத்தையும் இழந்துவிட்டோம். தர்மாவின் நோக்கம் நாடு முழுவதற்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான கல்வி, உயரிய லட்சியங்கள், ஆரிய உணர்வு வளர்வதற்கேற்ற வகையில் செயல்புரியும் வழி ஆகியவற்றை தந்து நமது அருமை தாய்நாட்டின் வருங்கால சந்ததியர் ஞானமுடையவர்களாகவும், உண்மை மீது பற்றுடையவர்களாகவும், எல்லா மனிதர்கள் மீதும் நிறைந்த அன்புடையவர்களாகவும், துணிவும் வலிமையும் பணிவுடைமையும் உடையவர்களாகவும் ஆகும்படி செய்வதே என்று எழுதினார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மேலும் சில அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்டார். ஜூன் 23 தேதி அவர் பாரிசாலுக்கு சென்றார். ஜலகத்தி மாநாட்டில் பேசினார். அதிலிருந்து ஒரு பகுதியை நாம் இங்கு பார்க்கலாம். ஒரு நாடு ஒரு கால் எழுந்துவிட்ட பின் வெறும் அடக்குமுறைகளால் அதை நிறுத்தி வைத்துவிட முடியும் என்ற எண்ணம் தவறானது. அதுபோல் எந்த நாட்டினுடைய வரலாற்றிலும் நடந்ததில்லை. இந்திய வரலாற்றிலும் அது நடக்கப் போவதில்லை. அடக்குமுறை என்பது கடவுளின் சம்மட்டியை தவிர வேறென்று. அவன் நம்மை ஒரு மாபெரும் நாடாக ஆக்குவதற்காகவே, உலகில் அவனுடைய வேலையை செய்யும் கருவியாக நம்மை ஆக்குவதற்காகவே நம்மை சம்மட்டியால் அடித்து உருக்கொடுக்கிறான். நாம் பட்டைக்கல்லின் மேல் உள்ள இரும்பு. நம் மீது விழுந்து கொண்டிருக்கும் அடிகள் நம்மை அழித்து விடுவதற்கன்று, நமக்கு புத்துரு கொடுக்கவே. துன்பம் அனுபவிக்காமல் வளர்ச்சி இல்லை. நாம் சாதாரணமான இனமன்று. நமது மலைகளையும் ஆறுகளையும் போல் பழமையான மக்கள் நாம். உலகில் எந்த இனமும் மிஞ்சிவிட முடியாத வரலாற்று பெருமை நமக்குண்டு. தவப்பெருமை பெற்றவர்களும் ஆன்மீக நன்மைக்காக எங்கும் கேட்டிராத கடுமையான தவங்களை மேற்கொண்டவர்களும், தாங்களாகவே மனிதனால் படக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களும் ஆகிய முன்னோர்களின் வழித்தோன்றல்கள் நாம். வேறு எந்த மக்களிடையேயும் இல்லாத அளவிற்கு நமது வரலாற்றின் முக்கிய கட்டங்களிலெல்லாம் இறைவன் தன்னை வெளிப்படுத்தி புனிதப்படுத்திய மக்கள் நாம். இறைவன் தன்னை வெளிப்படுத்திட சித்தங்கொண்டு அவனுடைய மக்களின் இதயங்களில் புகுந்துவிட்டபடியாலேதான் நமது நான் இன்று விழித்து கொண்டு எழுந்து கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தருடைய சிஷ்யான சகோதரி நிவேதிதா ஸ்ரீ அரவிந்தரை பரோடாவில் சந்தித்ததை நாம் பார்த்தோம். அவரிடம் காணப்பட்ட ஒரு யோகியின் தன்மை, மலை போன்ற அசைக்க முடியாத அமைதி, சாந்தி நிலை, அவரிடமிருந்து அலைவீசிய அமானுஷ சக்தி, சலனமற்ற நீள் நோக்குடைய கண்கள், வருங்காலத்தை பார்க்கின்ற சக்தி பெற்ற ஒருவருடைய கண்கள், இவையெல்லாம் நிவேதிதாவின் மனத்தில் அவரை பற்றி உயர்ந்த எண்ணத்தை உண்டாக்கின. வங்காளத்தில் ஜதீன் பானர்ஜி, பரின் முதலியவர்கள் மூலம் இரகசியமாக நடந்து வந்த ஸ்ரீ அரவிந்தருடைய அரசியல் வேலைக்கு முழு ஆதரவு தருவதாக நிவேதிதா வாக்களித்தார். அவர் இன்னும் அரசியல் வாழ்க்கையில் இருந்த போதிலும் ஆன்மீக பாதையில் பிற்காலத்தில் அவருக்கு சீடராக போவோருக்கு அவருடைய சுயத்தன்மையை இன்னும் அவர் வெளிப்படுத்தியிராத போதிலும் அவரை மக்கள் ஏற்கனவே ரிஷி அரவிந்தர் என்று போற்றத் தொடங்கிவிட்டனர். நிவேதிதைக்கு அவர் வாழ்க்கையின் விளக்கமாகவே பழமையான பாரத மண்ணில் முளைத்த புதியதொரு வித்தினையுடைய வாழ்க்கையின் விளக்கமாகவே அவருடைய குருவினுடைய உபதேசங்களின் இயற்கையான விரிவாகவே தோன்றினார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பெருமை பற்றி அறிந்து கொண்டது நிவேதிதாவுக்கு பின் ரவீந்திரநாத் தாகூரையே சேரும். தாகூர் ஸ்ரீ அரவிந்தரின் எழுத்துக்கள் சிலவற்றை படித்திருந்தார். தினேந்திரகுமார் ராயிடமிருந்து அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தார். அவருடைய வாழ்க்கை போக்கை கூர்ந்து கவனித்து வந்தார். உள்ளூர பாராட்டினார். பரின் மூலமும் ஜதீன் மூலமும் அவருடைய அரசியல் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் பற்றி அறிந்திருந்தார். கல்கத்தாவில் தேசிய கல்லூரி தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர்களுள் தாகூர் முக்கியமானவர். கர்மயோகின் மற்றும் தர்மா பத்திரிகைகள் மக்களிடையே எந்த அளவு வரவேற்பை பெற்றன, பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய எழுச்சிமிக்க எழுத்துக்கள் மக்களுக்கு எவ்வளவு உத்வேகத்தை கொடுத்தன, இதனால் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அடுத்த மிக முக்கியமான திருப்பங்கள் என்ன என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.